ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் வீற்றிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிறவரே, இப்பொழுதும் உம்முடைய வேத வசனத்தின் மூலமாய் எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்களுக்கு நாங்கள் வசனங்களை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டுமாக உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நம்முடைய திருச்சபையில் எபேசியருக்கு இருந்த நிருபத்திலிருந்து நாம் கிட்டத்தட்ட ஒரு 12 சர்மன்ஸ் நம்ம கேட்டோம். நம்ம அப்படியாக எபேசியருக்கு இருந்த நிருபத்தை நாம தியானித்து முடித்தோம். அதற்கு பிறகு அப்போஸ்தல நடவடிக்கைகளிலிருந்து ஒரு 7 வீக் ஆதி அப்போஸ்தல திருச்சபை எப்படிப்பட்ட வேல்யூஸை அவர்கள் எம்ப்ரேஸ் பண்ணாங்க, அதன் மூலமாக திருச்சபைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்தும் நாம் தியானித்தோம். அடுத்த சர்மன் சீரீஸ் என்ன என்பதை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அது மாத்திரம்ல, கடந்த பைபிள் ஸ்டடியிலையும் ஃப்ரைடே திருச்சபையின் சார்பாக நடக்கக்கூடிய பைபிள் ஸ்டடிஸ்லையும் இதை குறித்து கொஞ்சம் பேசணும். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன என்பதை குறித்து கொஞ்சம் பேசணும். ஸோ ஐ தாட், ஓகே, இந்த காரியத்தை குறித்து நம்முடைய திருச்சபையாருக்கும் எனக்கும் அது பிரயோஜனப்பட விதத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். காஸ்பல்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சுவிசேஷ புக்ஸ்ல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதிகமாக நீங்கள் வாசிப்பீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட் ஆர் கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிப்பீர்கள். குறிப்பா மத்தேயு சுவிசேஷத்தில் கிங்டம் ஆஃப் ஹெவன் என்பதை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள். பரலோக ராஜ்யம் என்பதை குறித்து மத்தேயு எழுதினவர் அப்படி அவர் எழுதியிருக்கிறார். குறிப்பாக மத்தேயு 13 அதிகாரத்தை மாத்திரம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன், அதுல லிஸ்ட் ஆஃப் பேரபிள்ஸ் இருக்கும், ஓமைகள் இருக்கும். அதுல இப்படி எழுதியிருப்பாரு, பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது, பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று ஒரு லிஸ்ட், ஒரு பட்டியலையே மத்தேயு போட்டிருப்பார். பரலோக ராஜ்யம் என்று பொதுவாக யூதர்கள் ஹெவனுக்கு கடவுளோடு ஒப்பிட்டு சொல்வார்களாம். அதற்கு ஒரு உதாரணம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் 18 வசனம், 21 வசனத்தில் அந்த ப்ராடிகல் சன், அந்த சன் வந்து அவனுடைய தீர்மானத்தின்படி தகப்பனாரை விட்டு அவனுக்கு உரிய சொத்தை வாங்கிட்டு போயிடுவான். அந்த பேரபல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ கடைசியில் அந்த பணத்தெல்லாம் அவன் செலவழித்ததுக்கு பிறகு புத்தி தெளிந்த பிறகு அவன் செய்வது என்னன்னா, அவன் என்ன சொல்றான்னா, நான் எழுந்து என் தகப்பன் எடுத்துருக்கு போய் என் அப்பா கிட்ட போவேன், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இங்க பரத்துக்கு விரோதமாக என்பது ஆண்டவருக்கு விரோதமாக, கடவுளுக்கு விரோதமாக. சோ தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்று நம்முடைய சுவிசேஷ புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே ஒரே விதமான கருத்தை சொல்லக்கூடியதுதான். ஆகவே அந்த காரியத்தை குறித்து நாம் முதலாவது அறிந்து வைத்திருக்க வேண்டும். 3 முக்கியமான ஜபங்கள் என்று சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சுவிசேஷ பாடமாக வாசிக்க கேட்டோம்ல, அதுல த லார்ட்ஸ் பிரேயர், கர்த்தருடைய ஜபத்தை நம்முடைய சிறு வயதிலிருந்தே நாம் சொல்லிக் கொண்டு வந்திருப்போம். அதுல நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. சோ தி லார்ட்ஸ் பிரேயர்ல இது ஒரு முக்கியமான ஒரு காம்போனன்ட். ஓகே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரலோக ராஜ்யம், தேவ ராஜ்யம் வருவதாக. இன்னொன்னு அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் அல்லது அப்போஸ்தல்ஸ் க்ரீட். நம்ம ஃபர்ஸ்ட் சண்டே கம்யூனியன் சர்வீஸ் இருக்கும். அந்த கம்யூனியன் சர்வீஸ் அப்போ நம்ம இந்த அப்போஸ்தல்ஸ் க்ரீடை வந்து நம்ம எழுந்து நின்று சொல்லுவோம். அதுல ஒருவேளை இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு வார்த்தையும் சொல்லப்படவில்லை. இது வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, செகண்ட் செஞ்சுரியில் எழுதப்பட்டது. அப்போஸ்தலர்கள் குறிப்பாக அதை பயன்படுத்தினார்கள். ஆனால் மூன்றாவது நிசையா விசுவாச பிரமாணம், நிசியின் க்ரீட் அப்படின்னு சொல்லி ஒன்னு திருச்சபையில காலங்காலமாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதுல நீங்க கவனித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு வாசகம் இருக்கும். இந்த அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட சில வேர்ட்ஸ் மட்டும் நான் வாசிக்கிறேன். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோல்லோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. He will come again in glory to judge the living and the dead, and his kingdom will have no end. So, இது வந்து 4th centuryல எழுதப்பட்ட ஒரு creed. கான்ஸ்டன்டைன் எம்பரர் வந்து இயேசு சுவாமி ஏற்றுக்கொள்றார். அதற்கு பிறகு என்ன செய்யறாருன்னா, அந்த டைம்ல ஜீசஸுடைய ஃபாலோவர்ஸ் அநேகம் பேர் இருக்கிறாங்க. ஆனா எதை விசுவாசிக்க வேண்டும் என்பதுல நிறைய அவர்களுக்குள்ளாக சில வாக்குவாதங்கள். அப்பதான் இ ஆர்கனைஸ்ட் ஓகே சர்ச் லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு யூ டிசைட் எது நம்முடைய பிலிஃப், கிறிஸ்தவருடைய பிலிஃப் என்ன என்பதை குறித்து நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று கான்ஸ்டன்டைன் எம்பரர் கான்ஸ்டன்டைன் தான் இதை இனிஷியேட் பண்றார். சோ AD 325 நிசையா என்கிற இடத்துல, இப்ப வந்து அது நார்த் வெஸ்ட் டர்க்கில, அந்த இடத்துல திருச்சபையின் தலைவர்கள் 325 AD கூடி ஒரு எதெல்லாம் நாங்க வி பிலீவ், எதெல்லாம் நாங்க விசுவாசிக்கிறோம் என்பதை குறித்து எழுதுறாங்க. அதுல முக்கியமா சொல்வது என்னவென்றால் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். திரும்ப அதை ரிவைஸ் பண்ணாங்க 381 அதை AD 381 இருந்து இன்றைக்கு வரைக்கும் திருச்சபையில இதை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். கிங்டம் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். ஒருவேளை நீங்க வேதத்துல குறிப்பாக சுவிசேஷ பாடங்கள்ல நீங்கள் படிப்பீர்கள் என்றால் மூன்று கேள்விகள் நமக்குள்ளாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இயேசுவானவர் வசனத்தின் மூலமாக இதை சொல்லுகிறார் பரலோக ராஜ்யத்தை குறித்து. ஆனால் நமக்குள்ளாக மூன்று கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. முதலாவது, இஸ் த கிங்டம் பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர், தற்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறித்ததா அல்லது வருங்காலத்தை குறித்ததா என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், மத்தேயு 12:28 இயேசுவானவரே என்ன சொல்றாருன்னா, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று சொல்றார். இந்த வசனத்துல தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே அப்படின்னா இட்ஸ் பிரசன்ட், நிகழ்காரியம், சாரி தற்காலத்தை குறித்ததான ஒரு காரியம். அதே மத்தேயு 26:29 நீங்க வாசிப்பீர்கள் என்றால், மத்தேயு 26:29, இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நமமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதுல பானம் பண்ண மாட்டேன்னு சொல்றார். சோ இஸ் இட் அபவுட் ஃபியூச்சர், பரலோக ராஜ்யம் தற்காலத்தை குறித்ததா? இயேசுவான சொல்றாரு ராஜ்யத்தை உங்களிடம் ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொல்றாரு. சோ இஸ் இட் இன்வால்வ்ஸ் த பிரசன்ட் ஆர் த ஃபியூச்சர், இஸ் த கிங்டம் பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர். ரெண்டாவது ஒரு கேள்வி, ஓகே இதெல்லாம் நம்ம வந்து போக போக இந்த சர்மன் சீரீஸ்ல நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்டரி தாட். செகண்ட் கேள்வி, என்ன கேள்வி நமக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டுனா, டஸ் த கிங்டம் கன்சர்ன் சால்வேஷன் ஆர் ஜட்ஜ்மெண்ட், பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் போது அந்த ராஜ்யம் ரட்சிப்பை குறித்ததா அல்லது நியாய தீர்ப்பை குறித்ததா? இவன் மார்க் சுவிசேஷம் 1:14-15 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, யோவான் காவலிலே வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இங்க ரட்சிப்பை குறித்து சொல்றார் இயேசுவானவர். தேவனுடைய ராஜ்யம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிற்று, மனம் திரும்புங்கள். சோ இங்க ராஜ்யத்தை குறித்து பேசும்போது ரட்சிப்பை குறித்து சொல்றார். ஆனால் மத்தேயு 13:47-50 வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீர்கள் என்றால் அங்க நியாய தீர்ப்பை குறித்து சொல்றார். அது ஒரு பேரபிள். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கோப்பா இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சுளையில் போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இயேசுவானவர் சுவிசேஷத்துல நான் வாசிக்கிறபடி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போது அது தற்காலத்தை குறித்ததும் அதே போல வருங்காலத்தை குறித்ததுமாக சொல்றாரு. அதே போல ரட்சிப்பை குறித்ததும் அதே போல நியாய தீர்ப்பை குறித்ததுமாக சொல்றாரு. மூன்றாவது கேள்வி, டஸ் த கிங்டம் மீன் தட் காட் ரூல்ஸ் ஆர் இஸ் இட் த பிளேஸ் வேர் ஹி ரூல்ஸ் or in general God rules? தேவனுடைய ராஜரீகம், தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை குறித்தா அல்லது ராஜ்யத்தை குறித்தா, ராஜாங்கத்தை குறித்தா? இந்த ஒரு கேள்விக்கும் இரண்டு வசனங்கள் இருக்கிறது. லூக்கா 1:31-33 வரைக்கும் வாசிக்கும் போது இயேசுவானவர் குறித்து என்ன சொல்றார்னா, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவராயிருப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று வாசிக்கிறோம். அதே லூக்கா 22:28-30 வரைக்கும் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆகிய என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தது போல நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திற்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்கார்வீர்கள் என்றார். சோ தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் போது தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் அதை குறித்தா அல்லது ராஜரீகம் பண்ணுகிற ஒரு இடத்தை குறித்தா? இப்படி பல கேள்விகள் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சோ இந்த சர்மன் சீரீஸ்ல இதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய ராஜ்யம் இப்போ காலத்துக்கா அல்லது வருங்காலத்துக்கா? தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் போது அது ரட்சிப்பை குறித்தா அல்லது நியாய தீர்ப்பை குறித்தா? தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் போது அவர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை குறித்தா அல்லது அவர் ராஜரீகம் பண்ணுகிற இடத்தை குறித்தா என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கு குறிப்பா ரெண்டு பாசேஜ் அதிலிருந்து இதற்கு ஆதாரமாக நாம் சில பாயிண்ட்ஸ் நம்ம கேட்க போகிறோம். முதலாவது வந்து beginning of Jesus public ministry. இயேசுவானவர் ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமாகிற அந்த முதல் கட்டத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எப்படி அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து முதலாவது தியானிக்க போகிறோம். இரண்டாவது end of Jesus public ministry. அவர் உயிர்த்தெழுந்து பரமேறுவதற்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து இந்த ரெண்டு பாசேஜில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கிறோம். சோ முதலாவது beginning of Jesus public ministry. அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிற அந்த தருணத்தில் மார்க் 1:14-15 ஏற்கனவே வாசித்தோம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இதுதான் அவருடைய ஊழியத்தின் துவக்கம். சோ யோவான் ஸ்நானகனை வந்து காவலில் வச்சிடறாங்க சிறைச்சாலையில். அப்போ இயேசுவானவர் ஊழியத்துக்காக புறப்பட்டு சொல்றாரு, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். kingdom of God endru sollum bodhu adu God's sovereignty, God's sovereign rule enbadai naam arindhu kollalam. Kingdom of God, kingdom enbadharku Hebraya vaarthaila malkut endru solvaargal, Greek la basilia endru solvaargal. Indha irandu vaarthaikkum artham enavendral, primarily it refers to the fact of rule, God's sovereign rule, and secondarily to the sphere of that rule. Devan rajarigam pannugirar adhudan mudhanmayana oru karuthu, irandavathu dhan avar rajarigam pannugirar andha edathai kurithathu. India nammudaiya desam sudhandram adaivadharku munbu nam ellarkum theriyum aangileya aatchil irundhathu. அப்போ அதை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பிரிட்டிஷ் ராஜ் என்று சொல்வார்கள். பிரிட்டிஷ் ராஜ், பிரிட்டிஷ் ராஜ் என்று சொல்லும் போது டஸ் நாட் மீன் பிரைமர்லி இந்தியா, பட் இட் மென்ட் த ஃபேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் ஓவர் இந்தியா. பிரிட்டிஷ் ராஜ் என்று சொல்லும் போது அது இந்தியா அப்படி என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இட் இஸ் த ஃபேக்ட் தட் பிரிட்டிஷ் they rule over India, God's kingdom, kingdom of God endru solumbodhu God's sovereign rule over each and every one of us. Indha edathila or announcement, okay, or event, it's news. Inge vandu ulitha aarambikkum bodhu is not launching a program. Jesus vandu inge launch pannum bodhu ஒரு ப்ரோக்ராமாக அதை லான்ச் பண்ணல. ஏன் அப்படின்னா, த சப்ஜெக்ட் ஆஃப் திஸ் ஹேப்பனிங், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கையாயிருங்கள் என்று சொல்லும் போது, த சப்ஜெக்ட் ஆஃப் திஸ் ஹேப்பனிங் பொருளை யார்னா ஜீசஸ் ஹிம்செல்ஃப். அவர்தான் ராஜரீகம் பண்ணுகிறவர். சோ இட்ஸ் நாட் அபவுட் அ ப்ரோக்ராம், இட்ஸ் அபவுட் Jesus as a person. So enna solrana, repent, manan thirumbungal. Appadina enna artham na, you need to take a u turn, turn of the whole mind. Ipdi nama paathukittu irukkumbodhu repent appdi solumbodhu appadiye complete opposite direction la, I know how it is difficult. That is repentance. அதுதான் மனம் திரும்புதல், complete U-turn. இந்த மெசேஜ் இயேசுவானவர் ஊழியத்தை துவக்குவதற்கு முன்பாக துவங்கும் போது சொன்ன மெசேஜ் வந்து, இட்ஸ் நாட் அ சிம்பிள் மெசேஜ், இட் ரிக்வயர்ஸ் ஆர் ரெஸ்பான்ஸ். தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், அந்த ராஜ்யத்துக்கு பொறுப்பானவராக இயேசுவானவர் நம்மத்தில் இருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பது ரிப்பென்ட், மனம் திரும்புங்கள். இட் ரிக்வயர்ஸ் ஆர் ரெஸ்பான்ஸ். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கெல்ல சுவிசேஷம், மார்க்கெல்ல சுவிசேஷம் வந்து எல்லா சுவிசேஷத்தை காட்டிலும் ரொம்ப ஒரு சின்ன சுவிசேஷம். கிட்டத்தட்ட ஐ திங்க் 16 அதிகாரம் தான் இருக்கு. ஏற்கனவே நம்ம ஜான் காஸ்பல் படிச்சிருக்கிறோம், 21 சாப்டர்ஸ். மத்தேயுல 28 அதிகாரம். மார்க் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் 16 சாப்டர்ஸ். அதனால இமீடியட்டா இயேசுவானவர் வந்து இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லிட்டு மனம் திரும்புங்கள் சொல்லிடுறாரு. கம்ப்ளீட் யூ டர்ன், எடுத்துருங்க, தேவனுடைய ராஜ்யம் இங்க ஸ்தபிமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது செகண்ட் ஆக்ஷன் அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இயேசுவானுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிற கூடியவர்கள்ட்ட அவர் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், He calls, okay, follow me. அடுத்தது உடனடியாக செய்யற காரியம் வந்து மனம் திரும்பி சுவிசேஷத்தின் மேல் விசுவாசியுங்கள் என்று சொல்லிடுறாரு. அடுத்தது 16 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கவளாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயா அவன் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். சோ அது வந்து தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்பது ஒரு ஜெனரல் மெசேஜ் ஆக இருந்தாலும், இப்போ அந்த ஜெனரல் இருந்து பர்டிகுலருக்கு போறார், போய் தனிப்பட்ட நபரை சந்திக்கிறாரு. சந்திச்சு, பேதுரு வா, அந்திரேயா வா, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன் என்று சொல்றார். உடனே என்ன செய்யறாங்க அவங்க? They obeyed. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். தேவனுடைய ராஜ்யம் சபையுமாய் இருக்கிறது. முதலாவது நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். We need to take a complete U-turn எடுத்து அவரை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அப்படி கம்ப்ளீட் யூ டர்ன் எடுத்து அவரை விசுவாசிக்கும் போது தென் அவர் கூப்பிடுவார், வா என் பின்னே வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவளாக மாற்றுவேன். சோ இந்த டிசைபிள்ஸ் பேதுரு ஆந்திரேயா இவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 3.5 years they would have spent with Jesus. They have been discipled really well. அந்த 3.5 வருஷ காலத்தில் அவர்கள் அருமையாக சீஷர்களாக உருவாக்கப்பட்டார்கள். சோ தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் போது ஏசுவானவர் வந்து விட்டார், ஓகே ஐ டேக் அ கம்ப்ளீட் யூ டர்ன், ஐ கிவ் மை லைஃப் டு ஜீசஸ், பிரைஸ் காட். அதோட முடிந்து விடக்கூடிய காரியம் அல்ல. It's going to be a continuous thing. You will be doing it on a regular basis. Follow me. You're going to follow him forever. தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் ரிப்பென்டன்ஸ் மனம் திரும்பினவர்கள் மாத்திரம் அல்ல, இயேசுவானவரை தொடர்ந்து பின் செல்லக்கூடியவர்கள். அந்த பின் செல்வதன் மூலமாக நடக்கக்கூடியது என்ன? சீஷத்துவம், டிசைபிள்ஷிப். அந்த 3 years ஜீசஸ் அந்த டிசைபிள்ஸ் உடைய வாழ்க்கையில செலவழித்தது வந்து பயங்கர பவர்ஃபுல். நீங்க ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் நம்ம வாசிக்க கேட்டோம், எப்படி அது எந்த விதத்துல அது பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. இயேசுவானவர் போனதுக்கு அப்புறம் பேதுரு என்ன பண்றான்? எழுந்து நின்னு போல்டா இயேசுவே கர்த்தர் என்று எல்லாருக்கும் முன்பா சொல்றான். மற்றவங்களும் பாக்குறாங்க, ஏ இவன் மீன் பிடிக்கணும்னாச்சே, படிப்பறிவு இல்லாதவனாச்சே, பேதமை ஃபூல் ஆச்சே அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் பேசிக்கிறாங்க. பட் ஸ்டில் பேதுரு வந்து ஹி வாஸ் போல்ட் டு ப்ரொக்ளைம் ஜீசஸ் பர்த், டெத் அண்ட் ரிசரக்ஷன். தேவனுடைய ராஜ்யம், ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள், மனம் திரும்பினவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின் செல்கிறவர்கள். இதுதான் இயேசுவானவர் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஊழியத்துக்கு வரும்போது சொன்ன வாக்கியங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவது, கடைசியாக அவருடைய பப்ளிக் மினிஸ்ட்ரி, எண்ட் ஆஃப் பப்ளிக் மினிஸ்ட்ரி. ஊழியம் வந்து அவர் முடிச்சிட்டாரு, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிட்டார். ஓகே, எழும்பினதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா அந்த காரியம் வந்து ஆக்ட்ஸ் சாப்டர் 1:3-8 இருக்கு. அவர் பாடுபட்ட பின்பு, அதாவது மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, சோ ஜீசஸ் வந்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு 40 days அவர் தரிசனமானார். சோ இட்ஸ் அ ப்ரூவன் திங், தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடன் பேசி. சி அகெயின், எதை குறித்து பேசுறாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை. அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் இயேசுவானவர். அப்ப கூட நீங்க பாருங்களேன், அங்க கூடி வந்திருந்த அப்போஸ்தலர் என்ன செய்யறாங்கன்னா, நல்லா கவனிங்க, ஆண்டவரே இக்காலத்தில ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர், உங்களுடைய ராஜ்யத்துக்காக நாங்க காத்துட்டு இருந்தோமே, நீங்க மேசியாவாக வந்துவிட்டு வந்து உயிரோடு எழும்பிக்கிட்டு இப்போதான் அந்த ராஜ்யத்தை எங்களுக்கு தரப்போறீங்க. இன்னும் சீஷர்கள் வந்து என்ன வச்சுட்டு இருக்காங்கன்னா, அந்த ராஜ்யத்தை வந்து இஸ்ரேவலர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போறாங்க, யாக்கோபில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போறாங்க நினைச்சிட்டு இப்போதான் தரப்போறீங்க. அப்ப அவர் சொல்றாரு, இயேசுவானவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. எப்போ யாருக்கு என்ன தரணும் சொல்லி அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல. ஆனா நீங்க கவனிங்க, இதை கவனிங்க, அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ராஜ்யத்தை எப்போ தரப்போறீங்க? ராஜாவாக இயேசுவானவர் வந்து ஊழியத்தை செய்த பிறகு கூட சீஷர்களுக்கு அந்த ராஜ்யத்தை எப்பொழுது தரப்போறீர்கள், அந்த ராஜ்யத்தை பத்தி இப்ப நீங்க யோசிக்காதீங்க. இந்தா புடிச்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தரேன் நான். இதை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல முதல்ல ஆண்டவருக்கு சாட்சியா இருங்க, எருசலேம்ல சாட்சியா இருங்க, அடுத்தது யூதேயாவில் சாட்சியா இருங்க, அப்புறம் சமாரியாவில் சாட்சியா இருங்க, அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு நீங்கள் சாட்சியா இருங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவங்க கொடுக்கிறார். ஏற்கனவே நாம் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் தியானித்தோம். எபேசியர் 1:13-14, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு கேரண்டி. ஓகே, we have been sealed with the Holy Spirit. அதனுடைய வார்த்தை வந்து எப்ரேயில் ஆரபோன். ஆரபோன் என்றால் என்ன அப்படின்னா, a part payment. இயேசுவானவரை நாம் விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவிய ஆனவரால் நாம் முத்திரை போடப்படுகிறது. என்னது? இட்ஸ் a part payment. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, a deposit which guarantees the balance, the full purchase, the price. So the Holy Spirit is such an arabon of the kingdom. கிங்டம் வர நம்ம காத்திருக்கிறோம். இட்ஸ் கோயிங் டு பி ஃபண்டாஸ்டிக், பியூட்டிஃபுல். ஓகே, இப்போ வி லிவ் இன் அ ஃபாலன் வேர்ல்ட். பாவம் செய்து பாவத்துக்குரிய தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஃபாலன் வேர்ல்ட் இருக்கிறோம். தட்ஸ் வை வி சீ டெரரிஸ்ட், தே ஆர் இன் ஆக்ஷன், பிகாஸ் வி லிவ் இன் அ ஃபாலன் வேர்ல்ட். பட் ஒரு ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். என்னன்னா, தேவன் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க போகிறோம். அந்த ராஜ்யத்தில் there won't be any September 11. அது எப்படி இருக்க போதோ. ஆனால் உண்மையாகவே அந்த வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு தந்திருக்கிறார். எதற்காக? விட்னஸ் ஆயிருப்பதற்காக, சாட்சியா இருப்பதற்காக தந்திருப்பது. ஜஸ்ட் a foretaste, just a foretaste of the love, joy and peace which are the very substance of God's rule. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருப்பது just a foretaste as we anticipate his kingdom. இந்த பசு தாவியானவர் நமக்கு போர்டேஸ்டா கொடுத்திருக்கிறார். இதை வச்சு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஜஸ்ட் பி எ விட்னஸ். இருக்கிற இடத்துல, இன் யுவர் ஒர்க் பிளேஸ், ரொம்ப அழகா நாங்க லாஸ்ட் ஃப்ரைடே எங்களுடைய பைபிள் ஸ்டடியில ஒர்க் பிளேஸ் எப்படி அதுல சாட்சியாகணும்னு சொல்லி நாங்க தியானிச்சோம். ஒர்க் அப்படின்னாலே நம்ம பொதுவா யோசிக்கிறது என்னன்னா, இதெல்லாம் ஃபாலன் வேர்ல்டுக்கு அப்புறம் வந்தது. ஆண்டவர் படைக்கும் போது அதெல்லாம் இல்ல. ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுக்கு அப்புறம் தான் ஒர்க் வந்தது நினைப்போம். நோ, ஜெனிசிஸ் 1 and 2 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஒர்க் வந்து காட்ஸ் ஒரிஜினல் இன்டென்ஷன். நீங்க 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 வேலை செய்வது என்பது கடவுளுடைய ஒரு ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன். ஆனா ஃபாலன் வேர்ல்டுக்கு அப்புறம் நம்ம வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டிருக்கிறோம். சோ ஒர்க்க வந்து நம்ம நேசிக்கணும். ஒர்க்கை வந்து அதை ஹானர் பண்ணும். அந்த ஒர்க்ல எப்படி உண்மையும் உத்தமமா இருந்து, சின்சியரா இருந்து, எப்படி ஹானஸ்டா இருந்து, எப்படி ஹம்பிளா இருந்து நாம் கடவுளுடைய பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வி லேர்ன்ட் லாஸ்ட் ஃப்ரைடே. சோ ஒர்க் பிளேஸ்ல விட்னஸ், வீட்டில் விட்னஸ், சர்ச்ல விட்னஸ், எல்லா இடங்களிலும் விட்னஸ். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், ராஜ்யம் மனம் திரும்புங்கள், ராஜ்யம் என்னை பின்தொடருங்கள், ராஜ்யம் எனக்கு சாட்சிகளாயிருந்து. கண்ணை முடிச்சு ஜெபிப்போம். தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். வி மே ஹாவ் செவரல் க்வெஸ்டன்ஸ், வெதர் இட் இஸ் கன்சர்னிங் பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர், ஆர் இஸ் இட் கன்சர்னிங் salvation or judgment, or is it concerning God's sovereign rule, or about the sphere, the folk, the locus, the place? And our kingdom of God includes everything, present and the future, salvation and judgment, his sovereign rule as well as the sphere of his rule. Multifaceted. தேவனுடைய ராஜ்யம் என்பது பலவிதமான அம்சங்களை அடக்கியது. இன்றைக்கு முதலாவது அறிமுகமாக நாம் கற்றுக்கொண்டபடி கேட்டபடி தேவன் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ் என்பது கம்ப்ளீட் யூ டர்ன். நம்முடைய பாவத்துக்கு பாவங்களை உதறிவிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை உதறி தள்ளிவிட்டு இயேசுவை ராஜாவாக, இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வது ரிப்பன்டன்ஸ். செகண்ட் இஸ் காலிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் டு ஃபாலோ ஹிம். டிசைபிளாக உருவாக்குவதற்கு அவர் கூப்பிடுறார், ஃபாலோ மீ. அவரை பின்தொடர வேண்டும். இறுதியில் ராஜ்யத்தை குறித்து யோசிக்கிறீங்களே, திங்க் அபவுட் திஸ், ஐ ஹவ் கிவன் யூ த ஹோலி ஸ்பிரிட், பி மை விட்னஸ். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு ஒரு டெபாசிட்டாக தந்திருக்கிறார். And he is going to strengthen us and we are going to be his witnesses. எங்கெங்கெல்லாம் சாட்சிகள், நம்ம வீட்டில், சர்ச்சில், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் எல்லா எங்கிலும் நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தொடர்ந்து நீர் எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். இன்றைக்கு பேசின உம்முடைய அறிமுக வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் மனந்திரும்பி உம்மை, உமக்கு பின்தொடர்ந்து உமக்கு சாட்சிகளாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். தொடர்ந்து ராஜாவே, வரும் வாரங்களில் ஒவ்வொரு காரியமாக நாங்கள் சிந்திக்கும் போது இதை குறித்து நாங்கள் தெளிவாக அறிந்து கொண்டவர்களாக மாத்திரமல்ல, இந்த ராஜ்யத்தை நாங்கள் இங்கேயே இப்பொழுதே தினந்தோறும் ஒவ்வொரு மணி நேரமும் அனுபவிக்கின்றவர்களாக, அறிந்து அனுபவிக்கின்றவர்களாக மாறாதபடிக்கு, அறிந்து அனுபவித்து அறிவிக்கின்றவர்களாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.